2023 ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் சதுரங்க வீரர்கள் ஆர்.பி. ரமேஷ் ஆர்த்தி ராமசாமியுடன் நேர்காணல் அறிவொளி திருவேங்கடம் சாதனா அறிவொளி ஆராதனா அறிவொளி தமிழாக்கம் ஜெயராதா நடராஜன் ஒலி ஒளி அமைப்பு சஷ்டிநாதன் சம்பந்தம் காணொளி தொகுப்பு சாதனா அறிவொளி ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சதுரங்கம் பாரதத்தில் தோன்றி இன்று உலகெங்கிலும் பரவியுள்ள விளையாட்டு ஆகும். இது கலையாகவும் அறிவியலாகவும் கூட பார்க்கப்படுகிறது. சதுரங்க ஆட்டத்தில் பதக்கங்கள் பல வென்று கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றிருப்பதோடு இந்த அறிவுக்கு சவாலான ஆட்டத்தை பலருக்கும் கற்றுக் கொடுத்து பல கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கிய இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் தம்பதிகளான ஆர்.பி. ரமேஷ் ஆர்த்தி ராமசாமி ஆகியோரை கௌரவித்தது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா. இதற்காக அவர்களை அண்மையில் பேரவை தனது மாநாட்டிற்கு அழைத்திருந்தது. இது சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதி வாழ் சதுரங்க ஆர்வலர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது. இந்த சதுரங்க தம்பதிகளை தென்றல் இதழுக்காக சதுரங்க ஆர்வலர்களான திரு அறிவொளி, செல்வி சாதனா மற்றும் செல்வி ஆராதனா பேட்டி கண்டனர். அறிவொளி வணக்கம். இந்த கேள்வி இருவருக்குமானது. உங்களின் ஆரம்ப கட்ட சதுரங்க வாழ்க்கை, சந்தித்த சவால்கள், கடந்து வந்த பாதையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ரமேஷ், நான் 1988 எனது 12 விஸ்வநாதன் ஆனந்தன் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான காலகட்டத்தில் அவரை போல நானும் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும் என்ற உந்துதலோடு சதுரங்கம் ஆடத் தொடங்கினேன். அதிக சதுரங்க போட்டிகளோ, சதுரங்கம் பற்றிய புத்தகங்களோ, இணைய வசதியோ, சதுரங்க பயிற்றுனர்களோ இல்லாத காலம் அது. போட்டிகளில் ஆடும் விளையாட்டுகளை வைத்து கொண்டும் நண்பர்களுடன் ஆடியும் நாமேதான் படிப்படியாக முன்னேற வேண்டும். இதற்கு ஆகும் நேரம் மிக அதிகம். பெரும்பாலான நேரங்களில் நாம் இழைக்கும் பிழைகளுக்கு விடை தெரியாமல் போக வாய்ப்புகள் அதிகம். அந்த நேரத்தில் இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் போன்ற நிறுவனங்கள் சதுரங்க வீரர்களை ஊக்குவிக்க ஆரம்பித்தனர். இந்திய அரசும் சதுரங்க வீரர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து உலக அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள செய்தது. அப்போது இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டே என் விளையாட்டை தொடர்ந்தேன். ஆர்த்தி, 1989 நான் சதுரங்கம் ஆடத் தொடங்கினேன். பொதுவாக பள்ளியில் நடக்கும் எல்லா போட்டிகளுக்கும் பெயர் கொடுக்கும் பழக்கம் எனக்கு உண்டு. அதேபோல் பள்ளி சதுரங்க போட்டியில் தற்செயலாக பங்கேற்றேன். ஆரம்பத்தில் என் அண்ணன் சொல்லிக் கொடுத்ததை வைத்து ஆடி அந்த போட்டியில் 2 பெற்றேன். அதைத் தொடர்ந்து இன்னும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இப்படி சதுரங்கம் சத்தமில்லாமல் என் வாழ்வில் நுழைந்தது. அறிவொளி, உங்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்த, உங்களால் என்றும் மறக்க முடியாத உங்கள் சதுரங்க ஆட்டம் ஒன்றை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? ரமேஷ், நான் சதுரங்கம் ஆட ஆரம்பித்ததிலிருந்தே மிகவும் தன்னம்பிக்கையோடு ஆடுவேன். இது என் உடல் மொழியிலேயே தெரியும். திறமை மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையே வெற்றியை தேடித்தரும் என்ற உளவியலை மிகச்சிறு வயதிலேயே நான் தெரிந்து வைத்திருந்தேன். அது எனக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தந்தது. என் முதல் வெற்றி மாநில அளவில் 18 உட்பட்டவர்களுக்கான பிரிவில் சாம்பியன் பட்டத்தை 3 மாநில யூனியன் சாம்பியன் பட்டத்தை 3 வென்றேன். தேசிய அளவில் 18 சாம்பியன் பட்டத்தையும் 2 1991 மற்றும் 1992 வென்றேன். அதன் மூலம் உலக அளவிலான 18 பிரிவில் விளையாட தேர்வானேன். 1990 இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனேன். 2002 பிரிட்டிஷ் சாம்பியன் பட்டத்தை வென்றேன். 2003 கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றேன். 2007 காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற பின் முழுநேர பயிற்றுனர் ஆனேன். பிரிட்டிஷ் சாம்பியன் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் அபிஜித் குண்டேவை 7வது சுற்றிலும் கிராண்ட் மாஸ்டர் திப்பேந்து பருவாவை 8வது சுற்றிலும் வென்று அதே போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற இந்த விளையாட்டுகள் இரண்டுமே என் வாழ்வில் மறக்க முடியாத விளையாட்டுகள். ஆர்த்தி: ஆசிய அளவில் சப்ஜூனியர் சாம்பியன் பட்டத்தை வென்றேன். போட்டியிட்ட அனைத்து சுற்றுகளிலும் வெற்றி பெற்றேன். அது இன்றுவரை யாராலும் முறியடிக்கப்படாத ரெக்கார்ட். உலக அளவிலான 18 உட்பட்ட பெண்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண் நான். கிராண்ட் மாஸ்டர் விக்டர் கார்ஷனாயுடன் விளையாடி டிரா செய்த ஆட்டம் என்றும் என் வாழ்வில் மறக்க முடியாத ஆட்டமாகும். அறிவொழி: விக்டர் கார்போவுடன் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்ல போட்டியிட்டவர், அவருடன் டிரா என்பது அதுவும் அத்தனை சிறிய வயதில் மிகப்பெரிய விஷயம். பாராட்டுகள் ஆர்த்தி. அறிவொளி: எந்த உந்துதலால் நீங்கள் சதுரங்க பயிற்றுனர் ஆனீர்கள்? ரமேஷ்: நான் விளையாட ஆரம்பித்த காலத்தில் சிறு சிறு தவறுகளால் நிறைய தோல்விகளை சந்தித்திருக்கிறேன். பிறகு மூத்த விளையாட்டு வீரர்களை அணுகி தெளிவு பெற்றிருக்கிறேன். இதனால் நிறைய நேர விரயம் ஆவதை நான் உணர்ந்தேன். இந்தியாவின் இளைய தலைமுறை வீரர்களும் சரியான வழிகாட்டுதல் இன்றி இருப்பதை உணர்ந்தேன். இந்தியாவில் சதுரங்க விளையாட்டுக்கென எந்த பதிப்பகமும் இன்றளவும் இல்லை. மற்ற நாடுகளிலிருந்து புத்தகங்களை வரவழைத்துத்தான் கற்க வேண்டிய நிலை இருந்தது. 1998 இந்தியன் ஜூனியர் அணிக்கு தலைமையேற்று ஈரான் நாட்டில் நடைபெற்ற போட்டியில் பங்கு கொண்டோம். ஆடவர் மற்றும் பெண்டின் அணியினர் தங்கப்பதக்கம் வென்றனர். என்னுடைய 22 எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு என் மனைவி ஆர்த்தியின் பெற்றோர் என்னை அணுகி அவருக்கு சதுரங்கம் பயிற்றுவிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். ஆர்த்தியே என்னுடைய முதல் மாணவி. அதே ஆண்டு 18 உட்பட்டவர்கள் பிரிவில் உலக அளவில் ஆர்த்தி வெற்றி பெற்றாள். பொதுவாக இது போன்ற வெற்றிகளை இந்தியா பெற்றதில்லை. அவரது வெற்றி என்னை மேலும் ஊக்கப்படுத்தியது. அதனால் நான் முழுநேர பயிற்றுனர் ஆனேன். தொடர்ந்து நிறைய மாணவர்கள் என்னை அணுகினர். என்னிடம் கற்ற மாணவர்களில் பலர் கிராண்ட் மாஸ்டர், இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆயினர். எனவே 2008 சதுரங்கம் ஆடுவதை விட்டுவிட்டு சதுரங்கம் பயிற்றுவிக்க முடிவெடுத்தேன். இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து விலகி செஸ் குருகுல் நிறுவனத்தை தொடங்கினேன். ஆர்த்தி: நான் ஏர் இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருந்தேன். சதுரங்கம் பயிற்றுவிப்பதை பகுதி நேர வேலையாக கொண்டிருந்தேன். கடந்த 2 முழு நேர பயிற்றுனராக சீமியர் மற்றும் பெண்களுக்கு சதுரங்கம் சொல்லித்தருகிறேன். பல உலக ஆசிய தேசிய அளவிலான பெண் சாம்பியன்களை உருவாக்கி இருக்கிறேன். என் மாணவிகளின் வெற்றி என்னை உற்சாகம் தருகிறது. இன்னும் பல சாம்பியன்களை உருவாக்க விரும்புகிறேன். அறிவொழி: நீங்கள் போட்டிகளுக்கோ அல்லது வெளிநாட்டு சுற்றுப்பயணமோ செல்லாத நாட்களில் உங்கள் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரமேஷ்: நான் 2008 முழுநேர பயிற்றுனராக இருக்கிறேன். எல்லா வயதினருக்கும் பல்வேறு நாட்டினருக்கும் பாடம் சொல்லித்தர வேண்டி இருக்கும். அதற்கு ஏற்ப என்னை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தேன். மேலும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மாணவர்களுக்கு இணைய வழி வகுப்புகள் நடத்துவேன். தினமும் அதிகாலை 3:30 எழுந்து 4 வகுப்பை தொடங்குவேன். 8 வரை பாடம் நடத்துவேன். காலை உணவு முடித்த பின் 9 or 9:30 மீண்டும் தொடங்குவேன். 4 வகுப்பு நடத்துவேன். இந்திய மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் குழுவாக வகுப்பெடுப்பேன். பிறகு மதிய உணவு 2:00 to 5:00 வகுப்புகள் இருக்கும். மாலையில் செஸ் குருகுல் வகுப்புகள் அல்லது ஆஸ்திரேலியா அல்லது தென்னாப்பிரிக்க மாணவர்களுக்கு இணைய வழி வகுப்புகள் நடத்துவேன். ஒரு நாளைக்கு 12 to 14 வகுப்புகள் நடத்துவேன். வேலைப்பழு மிகுதியானாலும் பல்வேறு வயதினருக்கும் நாட்டினருக்கும் தினமும் பாடம் சொல்லித் தருவது ஓர் இனிய அனுபவம். சதுரங்கம் தொடர்பான புத்தகங்களை படிப்பதை நான் தவிர்க்கிறேன். அந்த புத்தகங்களால் நான் உந்தப்பட்டு மாணவர்களை பயிற்றுவித்தால் அவர்களின் நிஜமான சவால்களை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்று நினைக்கிறேன். மாணவர்கள் சந்திக்கும் சவால்களை அவர்கள் நிலையிலிருந்து புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை கண்டறிந்து நெறிப்படுத்துவேன். கடந்த 10 வருடங்களில் நிறைய கற்றுக்கொண்டேன். இப்போதெல்லாம் 8 அல்லது 10 மணி நேரம் மட்டுமே வகுப்புகள் நடத்துகிறேன். அறிவொளி. இந்த 10 வருடத்தில் சதுரங்கம் உலக அளவில், இந்திய அளவில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது? ரமேஷ். சதுரங்கம் பல காரணிகளால் பல்வேறு மாற்றங்களை பெற்றுள்ளது. பனிப்போர் சமயத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய நாடுகளில் பல மாற்றங்களை அடைந்தது. சோவியத் யூனியன் சதுரங்க ஆட்டத்தை பள்ளிகளில் புகுத்தியது. அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க சதுரங்கம் ஒரு வழி என்று சோவியத் நம்பியது. அதனால் பல உலக சாம்பியன்களை அந்நாடு உருவாக்கியது. 1970 பாபி ஃபிஷர் ரஷ்யா சென்று அவர்களின் புத்தகங்களை படித்து நிறைய கற்று 1972 உலக சாம்பியன் ஆனார். இதனால் செஸ் மற்ற நாடுகளிலும் பிரபலமடையத் தொடங்கியது. 90களில் சோவியத் யூனியன் பிளவுபட்ட போது கிராண்ட் மாஸ்டர்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததால் சதுரங்கம் சோவியத் யூனியனுக்கு வெளியேயும் பரவ ஆரம்பித்தது. பிறகு கணினி தொழில்நுட்பத்தால் மொழித்தடை தகர்ந்தது. மற்ற ஆட்டக்காரர்களின் ஆட்டங்களை பார்த்து கற்றுக்கொள்ள முடிந்தது. இணையம் சதுரங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது. நேரலையில் ஆட்டங்களை கண்டு கழிக்கவும், இணையத்தில் கிடைக்கும் ஆட்டங்களை தரவிறக்கம் டவுன்லோட் செய்து பார்த்து கற்றுக்கொள்ளவும் முடிந்தது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 20 வருடங்களில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இளைய தலைமுறையினர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கு முன்னேறி உள்ளனர். அவர்கள் இந்திய அணியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இந்தியாவை சதுரங்கத்தில் ஒரு வல்லரசாக மாற்றி கொண்டிருக்கின்றனர். இந்தியா அதிக அளவில் சதுரங்கம் விளையாடும் நாடாக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் 10 விளையாட்டு வீரர்களின் சராசரி புள்ளிகளை கணக்கில் எடுத்தால் இந்தியா உலகில் 2வது இடத்தில் உள்ளது. ஜூனியர் பிரிவில் ஆண்களில் முதல் 7 இடத்தை பிடித்தவர்களில் 4 பேர் இந்தியர்கள், பெண்களில் 2 பேர் இந்தியர்கள். இந்திய சதுரங்க சாம்பியன்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாகவும், அவர்களின் ஆட்டங்கள் மிகவும் பிரபலமானவையாகவும் பேசப்படுகின்றன. இந்தியாவில் நிறைய கிராண்ட் மாஸ்டர்கள் பயிற்றுநர்களாக உள்ளனர். இந்தியா சதுரங்கத்தில் உச்சகட்ட வளர்ச்சியில் உள்ளது என்றே சொல்லலாம். கொரோனா தொற்றின் போது சதுரங்கம் ஒரு சிறந்த இணையவழி விளையாட்டாக பிரபலமடைந்தது. அது பல புதிய ஆட்டக்காரர்களை உருவாக்கியது. உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சன் இணையவழி விளையாட்டில் பங்கேற்றது மற்ற கிராண்ட் மாஸ்டர்களையும் ஊக்குவித்தது. இதனால் பரிசுத் தொகையும் உயர்ந்தது. அமெரிக்காவில் செஸ் போர்டுகளின் விற்பனையை அதிகரித்தது. யூடியூப் சேனல்கள் உருவாயின. அந்த சேனல்களுக்கு 1000கணக்கோர் சப்ஸ்கிரைப் செய்தனர். இதன் மூலம் வருவாய் ஈட்டும் வாய்ப்பை சதுரங்க வீரர்கள் பெற்றனர். வெஸ்லி சோ, அரோனியன், ஃபேபியோனா கருவானா போன்றவர்களின் வரவால் அமெரிக்காவும் சதுரங்கத்தில் வளர்ச்சி கண்டது. உலகில் மிகச்சிறந்த சதுரங்க அணியை அமெரிக்காவும் பெற்றுள்ளது. மொத்தத்தில் சதுரங்க ஆட்டக்களம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. அறிவொளி. சதுரங்கம் ஆட கற்பவர்கள் விளையாட்டு வீரர்களாக தம்மை தயார் செய்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ரமேஷ். இன்றைய காலகட்டத்தில் சதுரங்கம் மிகவும் போட்டி நிறைந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரஞ்ஞானந்தா 10 வயதில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனார். 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்று உலகின் 2வது இளைய கிராண்ட் மாஸ்டர் ஆனார். ஆனால் நானும் 12 வயதில்தான் சதுரங்கம் விளையாட ஆரம்பித்தேன். இளைய தலைமுறையில் பலர் உலக சாதனைகளை தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் பிரஞ்ஞானந்தாவின் சாதனையை குகேஷ் முறியடித்தார். சதுரங்கத்தில் ஃபைட் ரேட்டிங் 2300 அல்லது அதற்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற விரும்புபவர்கள் ஆரோக்கியமான சூழலை தங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சதுரங்கம் கற்றலில் அதீத ஆர்வமும் தினமும் சில மணி நேரம் அதற்காக ஒதுக்கியே தீருவேன் என்ற உறுதியும் தேவை. திறமையாக விளையாட நிறைய படிப்பும் பயிற்சியும் அவசியம். இப்போதெல்லாம் இணையம் மூலம் சிறந்த பயிற்றுநர்களை அணுகி அவர்களிடமிருந்து கற்க முடியும். பயிற்றுநரின் திறம் மற்றும் அவர்களிடம் பயின்ற மாணவர்களின் திறன் போன்ற காரணிகளை அளவுகோலாக கொண்டு உங்களுக்கேற்ற ஆசானை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி ஒரு ஆசான் அமைந்த பின் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அமர்ந்து விடக்கூடாது. மாணவர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும். ஆசிரியர் ஒரு தூண்டுகோலாகவும் நெறிப்படுத்துபவராகவும் மட்டுமே இருக்க முடியும். உங்கள் ஈடுபாடும் உழைப்பும் அர்ப்பணிப்பும் சரியான விகிதத்தில் இருக்கும் பட்சத்தில் சதுரங்கம் சுயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்டம்தான். சதுரங்க ஆட்டத்தில் பல வகைகள் உண்டு. சிலர் அக்ரஸிவ் ஸ்டைலாக ஆடக்கூடியவர்கள், சிலர் பொசிஷனல் ஸ்டைலாக ஆடக்கூடியவர்கள், சிலர் இரண்டையும் கலந்து ஆடுவார்கள். இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு ஆட வேண்டும். நல்ல பகுத்தாயும் திறனும் கூறிய கவனமும் அவசியம் தேவை. ஆரம்ப நிலையில் தொடக்க ஆட்டத்தில் ஓப்பனிங் அதிக கவனம் தேவையில்லை. நடு ஆட்டம் மிடில் கேம் மற்றும் இறுதி ஆட்டத்தில் எண்ட் கேம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சாதனா. ஒரு விளையாட்டு வீரராக எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. தொடக்க ஆட்டம் ஓப்பனிங் பலவற்றை கற்க வேண்டுமா அல்லது ஒரு சில தொடக்க நகர்த்தல்களை கற்றுக்கொண்டால் போதுமா? ரமேஷ், நிறைய ஓப்பனிங்ஸ் படிக்காமல் நடு ஆட்டம் மிடில் கேம் மற்றும் இறுதி ஆட்டம் எண்ட் கேம் இரண்டிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஃபைட் ரேட்டிங் 2200 புள்ளிகள் பெறும் வரை உங்கள் பகுத்தாயும் திறனை வளர்த்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நிறைய தொடக்கங்களை மனப்பாடம் செய்யாமல் குறிப்பிட்ட சில தொடக்க ஆட்ட நுணுக்கங்களை கற்றுத் தேர வேண்டும். இதனால் உங்களுடன் விளையாடுபவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு ஆட்டத்தை தொடங்குவீர்கள் என்பது நன்றாக தெரிந்தாலும் பரவாயில்லை. சிறந்த நடு ஆட்டமும் இறுதி ஆட்டமும் உங்களுக்கு வெற்றியை ஈட்டித்தரும். அறிவொளி. ஒரு இளம் சதுரங்க ஆட்டக்காரர் சதுரங்கத்துக்கென எத்தனை மணி நேரம் தினமும் செலவிட வேண்டும்? ஆர்த்தி. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 அல்லது 3 மணி நேரமாவது ஒதுக்க வேண்டும். நிறைய மெனக்கெட வேண்டும். ரமேஷ். பள்ளிப்பாடம், வீட்டுப்பாடம், சதுரங்கம் என அனைத்துக்கும் நேரம் ஒதுக்குவது கடினம். இளவயதில் அதிக நேரம் ஒதுக்குவது நல்லது. போக போக வீட்டுப்பாட சுமை ஏறும்போது அதற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளலாம். அறிவொளி. கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்குவதில் பெற்றோரின் பங்களிப்பு என்ன? அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன? ரமேஷ். இதில் பெற்றோர் பங்கு மிக முக்கியம். சதுரங்கத்தை ஒரு போட்டியாக மட்டும் பார்க்காமல் மாணவர்களில் கூர்ந்து கவனிக்கும் திறன், அறிவாற்றல், மாதிரிகளை வகைப்படுத்தல் பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை அதிகரித்தல் போன்ற பல பயன்கள் உள்ளன. தினமும் சதுரங்கம் படிக்க வேண்டும் என்பதே பல குழந்தைகளுக்கு தெரியாது. தினமும் பயில்வதற்கான ஊக்கத்தை பெற்றோர் தர வேண்டும். படிப்பு மற்றும் சதுரங்கம் இரண்டுக்கும் எவ்வாறு நேரம் ஒதுக்குவது என்பதை சொல்லித்தர வேண்டும். சிறந்த பயிற்றுநர்களை தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். ஆரம்ப காலத்தில் அவர்கள் பெற்ற புள்ளிகள் ரேட்டிங் எவ்வளவு என்பதில் அதிக கவனம் செலுத்தக்கூடாது. அப்போது சிறு சிறு பிழைகளால் நிறைய தோல்விகள் நிகழும். புள்ளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தால் குழந்தைகள் தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் நம்பிக்கை இழந்து ஆட ஆரம்பிப்பார்கள். பெற்றோரும் பயிற்றுநர்களும் எதிர்மறையாக விமர்சித்தால் மாணவர்களின் தன்னம்பிக்கை குறையும். அவர்கள் தோற்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஆடுவார்கள். ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆர்த்தி. குழந்தைகள் ஆடி பிழை செய்து பிழையிலிருந்து பாடம் கற்று தோற்ற விளையாட்டுகளில் இருந்து வெற்றி பெறுவதற்கான களத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுங்கள். பெரும்பாலான பெற்றோர் குழந்தைகள் தப்பே செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள். சதுரங்கம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிழைகளிலிருந்து கற்றல் மிகவும் முக்கியம். எனவே அவர்களுக்கான ஸ்பேஸை கொடுங்கள். அறிவொளி. இம்மானுவல் லாஸ்கரின் மேற்கோள் ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். ஆட்டத்தில் ஒரு சிறந்த நகர்வை கண்டுபிடித்தாலும் அதைவிடச் சிறந்த நகர்வை தேடு. இஃப் யூ ஃபைண்ட் எ குட் மூவ் ஃபைண்ட் எ பெட்டர் ஒன். சிறந்த நகர்வை கண்டுபிடிக்கும் வழிமுறை என்ன? ரமேஷ். இளவயதில் இந்த மேற்கோளை கேட்டபோது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தம் பிடிபட்டது. சற்றே உற்று நோக்கி பார்த்தால் ஒவ்வொரு முறையும் நாம் நினைக்கும் ஒவ்வொரு நகர்வும் சிறந்த நகர்வு ஆகிவிட முடியாது. சதுரங்க பலகையில் இருக்கும் அப்போதைய நிலைக்கு ஏற்ற நகர்வை ஊகிக்க முதலில் சிறந்த நகர்வை முடிவு செய்ய வேண்டும். அடுத்து இன்னும் சிந்தித்து மேலும் ஒரு சிறந்த நகர்வை மனதில் நிறுத்தி இரண்டில் எது உயர்ந்தது என்று முடிவு செய்ய வேண்டும். சில நேரம் நீங்கள் பார்க்கும் பலகை உங்களுக்கு பரிச்சயமில்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பாத பொசிஷனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நம் மனமும் மூளையும் பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். அவ்வாறான பயிற்சிகள் சிறந்த நகர்வை ஊகிக்க வழி செய்யும். ஆராதனா. லிங் லினன் மற்றும் இயல் நிப்பாம் நிஷிக்கு இடையே சமீபத்தில் நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டி பற்றிய உங்கள் கருத்து என்ன? ரமேஷ். லிங் லினன் மற்றும் இயான் நிப்பாம் நிஷிக்கு இடையே வெற்றி தோல்விகள் மாறி மாறி இருந்தன. பொதுவாக உலக அளவில் போட்டிகள் நடக்கும்போது இரு தரப்பிலும் எந்த பிழையும் இல்லாமல் ஆடுவார்கள். அதனால் பெரும்பாலான ஆட்டங்கள் டிராவில் முடியும். மேக்னஸ் கார்ல்சன் மற்றும் ஃபேபியோனோ கருவானா, மேக்னஸ் கார்ல்சன் மற்றும் சர்கே கரியாக்கின் போன்றோரின் உலக சாம்பியன் ஆட்டங்கள் டிராவில் முடிந்து இறுதியில் ரேப்பிட் செஸ் மூலம் வெற்றி முடிவு செய்யப்படும். இந்த முறை நிப்பாம் நிஷி மற்றும் டிங் லினன் இருவருமே நிறைய தவறுகள் செய்தனர். அதனால் வெற்றி தோல்வி அதிகம் நிறைந்ததாக இந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டி அமைந்தது. உலகில் பல யூடியூப் சேனல்கள் இந்த போட்டியை ஒளிபரப்பின. மேக்னஸ் கார்ல்சன் ஒரு சிறந்த ஆட்டக்காரர். இந்த வருடம் அவர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளாமல் போனதில் எனக்கு வருத்தம் உள்ளது. இது சதுரங்க உலகுக்கு பேரிழப்பு. டிங் லினன் சிறந்த ஆட்டக்காரர். இந்த வெற்றிக்கு மிகவும் தகுதி உடையவர். ஒவ்வொரு முறை தோற்கும்போதும் அவர் மீண்டெழுந்தார். அவரின் மன உறுதி மிகவும் போற்றுதலுக்கு உரியது. அறிவொளி. பெண்கள் பார்வையில் சதுரங்கம் எவ்வளவு வித்தியாசமானது? சதுரங்க விளையாட்டில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன? ஆர்த்தி. பெண்களுக்கென சதுரங்க விளையாட்டில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. வெளிநாடுகள் வெளி ஊர்களுக்கு பயணம் செய்வது கடினம். பயிற்சி நேரம், உழைப்பு, நிறைய படிக்க வேண்டும். இளவயதில் இவையெல்லாம் சாத்தியம். வயது அதிகமாகும்போது மற்ற துறை ஆர்வங்கள் தலையெடுக்கும். மேலும் வெற்றி தோல்விகளை கையாள்வதில் கொஞ்சம் பெண்களுக்கு உளவியல் சிக்கல்கள் இருக்கும். அறிவொளி. சதுரங்கத்தில் ஆர்வமுள்ள குடும்பங்கள் அதற்கென நிதி ஒதுக்க வேண்டுமா? குழந்தைகளுக்கு பயிற்சி தர ஆகும் செலவால் இவர்களின் குடும்ப நிதிநிலையில் ஏற்படும் அழுத்தங்களை பற்றி கூற முடியுமா? ரமேஷ். 20 ஆண்டுகளுக்கு முன் சதுரங்கம் கற்க அதிக செலவு ஆகாது. ஆனால் போட்டியை அதிகரிக்க அதிகரிக்க பிரஜானந்தா, அர்ஜுன் எரிகேசி, குகேஷ், நிஹால் சரின் போன்ற இளம் வீரர்கள் பலர் உருவாக உருவாக இளம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளும் சதுரங்கம் ஆட வேண்டுமென விரும்புகிறார்கள். சரியான பயிற்றுவினரை கண்டறிந்து கற்பிக்க ஆகும் செலவு அதிகம். ஓரளவு நன்றாக விளையாட ஆரம்பித்த பின் ஊர் ஊராக போய் போட்டிகளில் பங்கு கொள்ள வேண்டும். பெரும்பாலான இந்தியர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று விளையாடுகிறார்கள். அவ்வாறு செல்லும்போது குறைந்தது 3 போட்டிகளாவது ஆடிவிட்டு வருவார்கள். ஒவ்வொரு போட்டியும் 9 நாள் நடக்கும். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு, உள்ளூர் போக்குவரத்து, விசா போல நிறைய செலவுகள் இருக்கும். இளவயதிலேயே திறமை உள்ள ஆட்டக்காரர்களாக இருக்கும் மாணவர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இல்லையென்றால் மொத்த செலவையும் பெற்றோர்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அறிவொளி. சதுரங்க வல்லரசாக இருக்கும் ரஷ்யா, அதற்கு அடுத்ததான இந்தியா தவிர்த்து மற்ற நாடுகள் பற்றி பேச முடியுமா? இளம் இந்திய வீரர்களில் உலக கோப்பையை வெல்லும் வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது? ரமேஷ். குகேஷ், பிரஜானந்தா, அர்ஜுன் எரிகேசி, நிஹால் சரின், இந்த நால்வருக்குமே உலக சாம்பியனாக வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் 82 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. இந்தியாவை அடுத்து சீனா சதுரங்க உலகில் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முந்தைய ஒலிம்பியாட் போட்டிகளில் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு பெண்களுக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 சீன மங்கையர் விளையாடினர். அடுத்த இடத்தில் உஸ்பெகிஸ்தான், அமெரிக்கா, ஈரான், ருமேனியா போன்ற நாடுகள் வரிசையில் இருக்கின்றன. ஆராதனா. விளையாடுபவர்களின் உடல் மொழியில் பாடி லாங்குவேஜ் தன்னம்பிக்கை காட்டுவதால் சதுரங்க ஆட்டத்தின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குமா? ரமேஷ். ஒரு சதுரங்க ஆட்டக்காரர் எப்போதும் தன்னம்பிக்கையோடு விளையாட வேண்டும். பல சிறந்த ஆட்டக்காரர்கள் ஏதோ காரணத்தால் தங்களை குறைவாக நினைத்து கொண்டு நம்பிக்கையில்லாமல் ஆடி தோற்றதை பார்த்திருக்கிறேன். அதேபோல் சாதாரண ஆட்டக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு ஆடி வெற்றி பெற்றதை பார்த்திருக்கிறேன். நம்மை பற்றி குறைவான மதிப்போ, நம்மேல் நமக்கே சந்தேகமோ இருந்தால் வெற்றி பெறுவது கடினம். பலர் பொதுவாக என் கணிப்பு சரியில்லை, நம்மிடம் இருக்கும் குறைகளாக நாம் நினைப்பவை எல்லாமே எளிதில் சரி செய்து கொள்ளக்கூடியவையே. நான் சரியாக கணிப்பதில்லை, பகுத்தாய்வதில்லை, இறுதி ஆட்டம் சரியாக வரவில்லை போன்ற குறைகள் எல்லாமே நமக்கு பலவீனம் இல்லை. அவற்றுக்காக நேரம் ஒதுக்கி படித்தால் சரி செய்து கொள்ள முடியும். தன்னம்பிக்கையோடு ஆடுங்கள். உடல் மொழியை பொறுத்தவரை உங்கள் எதிரில் ஆடுபவரின் உடல் மொழியை நிராகரியுங்கள். சில நேரம் உங்கள் எதிரில் ஆடுபவர் விளையாடும்போது கடிகாரத்தை கடினமாக அழுத்துவது, சதுரங்க காய்களை தரையில் போடுவது போன்ற செயல்களை கண்டுகொள்ளாமல் உங்கள் ஆட்டத்தில் முழு கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் வெள்ளை நிற காய்களில் விளையாடினால் கருப்பை போட்டியாளராக கொள்ளுங்கள். கருப்பு காய்களை ஆடினால் வெள்ளை காய்களை போட்டியாளராக கொள்ளுங்கள். சாதனா. என் அடுத்த கேள்வி, பெண் கிராண்ட் மாஸ்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உங்களிடம் ஏதாவது திட்டம் உள்ளதா? ஆர்த்தி. செஸ் குருகுல் அமைப்பில் நிறைய சிறுமிகளுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். அவர்களில் பலர் பல போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். சாதனா. போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டத்துக்கும் அடுத்த ஆட்டத்துக்கும் இருக்கும் இடைவெளியில் நாம் ஆட்டங்களை பகுப்பாய்வு அனாலிசிஸ் செய்வது எவ்வளவு முக்கியம்? ஆர்த்தி. தொடக்க ஆட்டத்தில் ஏதாவது பிழைகள் செய்திருந்தால் அதை எடுத்து பார்த்து திருத்திக் கொள்வது நல்லது. மற்றபடி முழு ஆட்டத்தையும் பகுப்பாய்வு செய்வது அவசியமற்றது. அது அடுத்த ஆட்டத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தோற்ற ஆட்டத்தில் தவறவிட்ட தருணங்களை ஆய்ந்து பார்ப்பது அடுத்த ஆரோக்கியமான ஆட்டத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. ரமேஷ். பெரும்பாலான பயிற்றுநர்களும் பெற்றோர்களும் ஒவ்வொரு ஆட்டமும் ஆழமாக அரசப்பட வேண்டும் என்றே நினைப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை செய்த பிழைகளை அடுத்த சுற்றில் செய்யக்கூடாது என்ற நல்லெண்ணமே அதற்கு காரணம். ஆனால் சதுரங்கத்தில் பிழைகள் நிகழ்வதுண்டு. குறிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டத்தில் தோற்றிருந்தால் அந்த இழப்பிலிருந்து சீக்கிரம் வெளியில் வர வேண்டும். மீண்டும் இழப்பை அசை போடாமல் அடுத்த வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் நகர வேண்டும். அறிவொளி. உங்கள் நீண்ட நெடிய சதுரங்க பயணத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான உற்சாகம் தரும் கதை இருப்பின் பகிர்ந்து கொள்ளலாமா? ரமேஷ். காரைக்குடியில் ஒரு மாணவனை பயிற்றுவித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெயர் பிரணேஷ். மிகவும் ஏழை குடும்பம், 16 வயது இளைஞன். அவனின் தாயார் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு உணவு சமைப்பவர். தந்தை விவசாயி. 6 வருடங்களுக்கு முன் அவருக்கு சதுரங்கம் சொல்லித்தர ஆரம்பித்தேன். பிரணேஷ் ரயிலேறி காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வருவார். அவர் கணினி கூட இல்லாமல் சதுரங்கம் கற்றார். இந்த சூழலில் 13 வயதில் அவர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனார். வெளிநாடு சென்று விளையாடும் அளவுக்கு அவரிடம் காசு பணம் இல்லை. எங்கள் அறக்கட்டளை மூலம் அவருக்கு கொஞ்சம் நிதி உதவினோம். கோவிட் அலை முடிந்த பின் அவர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றார். கணிப்பொறி பயிற்றுனர் எதுவும் இல்லாமல் சாதித்த அவரது அர்ப்பணிப்பும் பெற்றோரின் அர்ப்பணிப்பும் என்னை மிகவும் வியக்க வைத்தது. அவரின் கதை சாம்பியனாக விரும்பும் அனைவருக்கும் ஒரு பாடம். ஆர்த்தி. நான் என் அனுபவத்திலிருந்து ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பெண்களுக்கான 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாடி கொண்டிருந்தேன். முதல் நிலையில் முன்னேறி கொண்டிருந்தபோது ஒரு சுற்றில் தோற்றுவிட்டேன். என்னிடத்தை வேறு ஒரு சீன பெண் பிடித்து விட்டார். அப்போது என்னுடன் என் பெற்றோர் இல்லை. நான் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அடுத்த ஆட்டத்தில் வெல்வேன் என்று உறுதியோடு சொன்னேன். அது கடும் போட்டியான நீண்ட ஆட்டம். நீண்ட போராட்டத்தில் வெற்றி பெற்று அந்த சாம்பியன் பட்டம் வென்றேன். மன உறுதியோடு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்ற படிப்பினையை கற்றேன். அதுவே பிற்காலத்தில் என்னை மகளிர் பிரிவில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வெல்லச் செய்தது. இதுபோல மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் யார் உழைத்தாலும் வெற்றி பெறுவார்கள். எனவே நம்பிக்கையை கை கொள்ளுங்கள், வெற்றி உங்களை கை கொள்ளும். அறிவுரை. அற்புதம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் சதுரங்க நெடும் பயணத்தில் இன்னும் பல கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க மனமார்ந்த வாழ்த்துகள். கிராண்ட் மாஸ்டர் ஆர் பி ரமேஷ். பிரிட்டிஷ் சாம்பியன் 2002, காமன்வெல்த் சாம்பியன் 2007, ஆசியாவின் சிறந்த சதுரங்க கோச், கோச் ஆஃப் த இயர் இன் ஏஷியா 2022. 15 வருடங்களாக இந்திய சதுரங்க அணியின் பயிற்றுனர். ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரின் 2020 சிறந்த பயிற்றுனர். மகளிர் கிராண்ட் மாஸ்டர் ஆர்த்தி ராமசாமி, உலக சாம்பியன், 18 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவு 1999, இந்திய தேசிய மகளிர் பிரிவு சாம்பியன் 2003. செஸ் குருகுல். ஆர் பி ரமேஷும் ஆர்த்தி ராமசாமியும் செஸ் குருகுல் அகாடமி, chessgurukul.com என்ற பயிற்சி பள்ளியை நிறுவி எண்ணற்ற கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கி உள்ளனர். பிரஜானந்தா, ஜிஎம் பிரஜானந்தா, பிரணேஷ், ஜிஎம் பிரணேஷ் போன்ற உலகின் மிகச்சிறந்த சதுரங்க வீரர்களை உருவாக்கியதில் இவர்களின் செஸ் குருகுல் நிறுவனத்தின் பங்கு மிக பெரியது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.